இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை அவர்கள் எப்பொழுதுமே கூறி வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவே இந்த தமிழர் அரசியல் அபிலாஷைகளின் அடிப்படை அம்சமாக எப்போதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். எனவே கடந்த காலங்களில் அவர்கள் அந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டம் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையிலிருந்து தற்போது தன்னாதிக்கம் உள்ள ஒரு நிலையில் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வேறுபாடுத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சமஷ்டி மற்றும் தன்னாதிக்கம் என்ற இவற்றுக்கான வரைவிலக்கணத்தை எவ்வாறு அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே ஒரு தன்னாதிக்கம் சுயாதிக்கம் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஒன்றோடு கூடிய ஒரு ஒரு நிர்வாகத்தை தான் தாம் எதிர்பார்ப்பதாக இந்த அவர்களுடைய இந்த ஆகஸ்ட் மாத பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் கூறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு கடும் போஷ்கற்ற அதே சமயம் பெரிதும் ஒத்திசைவான போக்கை கொண்டதாக, அதாவது இந்த வடக்கு கிழக்கு இணைப்பென்ற விஷயத்தை மீளவும் உறுதிப்படுத்துவதாக அமைந்திருப்பதே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் அவதானிக்க முடிகிறது.
ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அங்கு யதார்த்த ரீதியாக கடந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடான இந்த வடகிழக்கு மாகாண சபை மற்றும் அதனை அடுத்து அந்த மாகாண சபை இரண்டாக பிரிக்கப்பட்டமை போன்ற பல நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் தற்பொழுது இன்னும் ஒருபடி மேலே சென்று வெளிநாட்டு உதவிகள் தங்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு சுயாதிக்க மிக்க அழகை இவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இது வந்து யதார்த்தத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றோ அல்லது இதனை அரசாங்க தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்களா?
அரசாங்க தரப்பு இதனை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா என்ற விடயம் ஒருபுறம் இருக்க, கடந்த 18 வருட காலமாக இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு பிரிக்கப்பட்ட பின்னர் அதிகார பகிர்வு மற்றும் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இது தவிர ஏனைய வடக்கு கிழக்குக்கான பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற அனைத்துமே ஒருபுறம் யுத்தத்தாலும் மறுபுறம் இங்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் அசமந்த போக்கினாலும் புறக்கணிக்கப்பட்ட வந்த நிலையிலே மீளவும் இவற்றை கட்டி எழுப்பி இந்த வடக்கு கிழக்கு இணைப்போடு ஒரு தன்னாதிக்கத்தையும் அதனோடு நின்றதாக அதிகார பரவலாக்கத்தையும் அதாவது போலீஸ் காணி அதிகாரங்கள் போன்றவற்றோடு மற்றும் இராணுவத்தை விலக்க கோருகின்ற ஒரு நிலை, இதை உட்பட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு விரிவான பொருளாதார அபிவிருத்தி திட்டம் என்பவற்றை கொண்டதாகவே இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கின்ற நிலையிலே இவர்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருப்பதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிந்திருக்கின்றது.
அடுத்த கட்டமாக இந்த இன நல்லிணக்கம் என்பது பற்றி பேசியிருக்கின்றது அந்த தேர்தல் விஞ்ஞாபனம். அதிலே குறிப்பாக போரிலே துணைகளை இழந்தவர்களுக்கான உதவிகள் மற்றும் காணாமல் போனவர்கள் விஷயம் போன்ற பல விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள். இதிலே இந்த கடந்த காலங்களிலே வலியுறுத்தப்பட்டு வந்த இந்த போர்க்குற்றங்கள் போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கின்றன?
இதிலே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் அதற்கு முதன்மை அளித்திருக்கின்றார்கள். எனில் காணாமல் போனவர்களை அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, அதே சமயம் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கணிப்பின் படி 300 தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் தற்போது தடுப்பு காவலிலே எந்தவித விசாரணைகளும் இன்றி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துவது போன்ற விடயங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை அளித்திருக்கின்ற அதே சமயம் இந்த செப்டம்பர் மாதம் அதாவது ஆகஸ்டுக்கு பின்னரான செப்டம்பர் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் வெளியிடப்படவிருக்கின்ற இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே விசாரணைகள் உலக விசாரணைகள் காத்திரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதன் அடிப்படையிலேதான் இந்த அக்கௌண்டபிலிட்டி போன்றவற்றின் அதாவது பொறுப்பு கூறல் தன்மை என்பவற்றின் அடிப்படையிலேதான் ஒரு முற்றுமுழுதான நல்லிணக்கத்தையும் வளர்த்து கொள்ள முடியும், அதே சமயம் ஒரு நல்லாட்சிக்கான ஒரு அடிப்படையும் இங்கே அமைக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன.
கடந்த தடவைகளில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விஞ்ஞாபனம் பேசுவதாக கூறினீர்கள், என்ன அது என்ன கூறுகின்றது?
நிச்சயமாக இந்த அபிவிருத்தி குறித்து நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இங்கு அண்மையில் வடக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட முதலமைச்சர் நிதியம் என்பதை கூட வடக்கின் அபிவிருத்தி குறித்து ஆரம்பித்திருக்கின்றார். இங்கே யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்ற அடிப்படையிலே தற்போது யுத்தம் முற்றுமுழுதாக இங்கே முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையிலே ஏராளமான மனித உரிமை பிரச்சனைகள் காணப்படுகின்றன. வேலையற்றோர் பிரச்சனை மிக அதிகமாக இருக்கின்றது. அதே சமயம் இங்கு யுத்த விதவைகளுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 90,000 வரை இருக்கின்றது. இது தவிர அனாதைகள், கைவிடப்பட்டோர் என்று அவர்களுடைய எண்ணிக்கைகள் கூட மிக அதிகமாக இருக்கின்றது. அங்கவீனமுற்றவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இவர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டியது கூட அத்தியாவசியமான நிலையிலே, ஒரு தவிர்க்க முடியாத நிலையிலே இருப்பதை அவதானிக்கின்ற காரணத்தினால் அவற்றுக்கும் இந்த தடவை இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதோடு, வடக்கிலே அபிவிருத்தி திட்டங்கள், அதாவது விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வது, துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, இதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது போன்றவற்றுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியத்துவம் அளித்திருப்பதை அதனுடைய விஞ்ஞாபனத்தில் காண முடிகின்றது. குறிப்பாக வடக்கே பலாலி விமான நிலையத்தை ஒரு சர்வதேச தரத்துக்கு தரம் உயர்த்துவதன் மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று அடிக்கடி இங்கே தாயகம் திரும்புகின்ற நிலையிலே, அதன் மூலமாக கூடுதல் வருவாயை பெறுவதோடு அங்கு வேலை வாய்ப்புகளை கூட அந்த சர்வதேச ரீதியிலே வழங்க முடியும் என்ற ஒரு கருத்து கண்ணோட்டம் அவர்களிடம் இல்லவதை நாம் அவதானிக்க முடிகிறது.
ஆனால் கடந்த காலங்களில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற சில கட்சிகளுடைய சில பிரதிநிதிகள் கூட இந்த அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இரண்டாம் பட்ச விடயமாக புறந்தள்ளி இருந்த ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏனைய தரப்புகள் அபிவிருத்தி மற்றும் போருக்கு பின்னரான மீள் கட்டுமானம் குறித்து பேசுகின்ற பொழுது இது வந்து போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான ஒரு உபாயமாக அவர்கள் அதனை பிரஸ்தாபித்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது மாற்றத்துக்கு காரணம் என்ன?
இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால், நினைத்ததை விட மனிதாபிமான பிரச்சனைகள் மிக அதிக அளவிலே புடைத்தெழுந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. வேலையில்லா பிரச்சனை, அதே சமயம் வீடில்லா பிரச்சனை, இடம்பெயர்ந்தோர் பிரச்சனை போன்றவையெல்லாம் ஏராளமாக இருக்கின்ற காரணத்திலே இது ஒரு சம பலத்தோடு, அதாவது அரசியல் ரீதியான அணுகுமுறைகளோடு அபிவிருத்தியும் ஒன்று சேர்ந்து செல்லும் பொழுதுதான் ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எட்ட முடியும் என்பதை அவர்கள் இப்பொழுது உணர்ந்திருப்பதைத்தான் நாம் இந்த புதிய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் நல்லிணக்கம் என்பது கூட பொறுப்பு கூறல் மற்றும் இந்த யுத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே உண்மை நிலையை கண்டறிதல் போன்றவற்றுக்கு அவர்கள் அதனை வலியுறுத்தி இருக்கின்ற பொழுதிலும் இன்று இருக்கின்ற மனிதாபிமான பிரச்சனைகள் மிக மிக மோசமானவையாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மிக மோசமாக இருக்கின்றது. எனவே இங்கு அரசியல் சித்தாந்தம் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு புதிய ஒரு நிலைப்பாடு அவர்கள் மத்தியிலே தோன்றியிருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அவர்கள் கூடுதலான அளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவு உதவிகளை பெற முடியும் என்ற எதிர்பார்ப்பு கூட அவர்களிடம் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் கூட, அதாவது வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் கூட இங்கே ஜனாதிபதியிடம் சென்று ஜனாதிபதியிடம் இங்கே வடபகுதிக்கான முதலமைச்சர் நிதியத்தையும் ஆரம்பிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார். எனவே இவை யாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது அபிவிருத்தியும் இந்த அரசியல் நடவடிக்கைகளோடு இந்த யுத்தம் நிறைவுற்ற தருவாயிலே கைகோத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உணர்ந்திருப்பதைத்தான் இந்த விஞ்ஞாபனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது.